எபிரேயர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே முதல் பகுதி மட்டும் வாசிப்போம்.
இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
இந்த என்ன சொல்றது? கடைசி நாட்கள். சரி, 1 ஜோவான் 2:18
பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது.
சரி, காணும். இப்ப ஆங்கில பைபிள் எடுத்து போட்டால் லாஸ்ட் அவர் என்று சொல்லப்பட்டது. கடைசி மனுஷியாலம், இது கடைசி காலம், கடைசி நாட்கள், கடைசி நேரம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜப்பான்ல இன்றைய காலமே பூமியாச்சு. சுனாமி வந்த பிறகு இப்ப ரெண்டாம் தரம் வந்துட்டு, 2 தரம் பூமியாச்சு நடந்துட்டு, அப்ப 3 தரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி அதில் ஏற்பட்ட சேதங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய காலையில் 7+3 வீதத்திலே பூமியாச்சு ஏற்பட்டு. ஆகவே இது கடைசி காலம், கடைசி நேரத்திலே நாங்கள் வந்திருக்கேன். ஆண்டவர் சொல்ல அநேக பூமியாச்சுகளை, அநேக பிரச்சனை மத்தியிலும் இருக்கிற தேசங்களை காண்பீர்கள். நாட்டிலே பொருளாதாரம் வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, பற்றாக்குறை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜெர்மன் தேசத்தில் பார்த்தா அதிகமான ஆட்கள் சொல்றா பழசு திரும்பி டிஎம்ஐ வரணும் என்று சொல்லுகிறார். பற்றாக்குறை, போலாண்டில் பற்றாக்குறை, போர்ட்டுகல்ல பற்றாக்குறை, கிரீக்லாண்டில் 2 முதல் பற்றாக்குறை வந்து, பிறகு ஒரு பற்றாக்குறை வந்து நியாயமான மில்லியன் காசு ஏற்றி கொடுத்துருக்கு யூரோப்பிய கவர்மெண்ட். ஜெர்மன் தேசம் கூட கடன்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் செய்கிறார்கள், எல்லா உதவி எல்லாம் செய்கிறார்கள், எல்லாம் நடக்குது. கட்டிடங்கள் கட்டுப்படுது, ரோட்டுகள் திருத்தப்படுது, எல்லாம் நடக்குது. ஆனால் கடைசி காலம், ஆனால் கடன்லாம் வாழுது. சீனா விலே கொம்யூனிச நாடு, அந்த கொம்யூனிச நாட்டை பார்த்தால், அது அண்டர் கிரவுண்ட்ல தேவனை ஆராதிக்கிறார். ஒரு கொம்யூனிச நாடு, பகிரங்கமாய் தேவனை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ரசிக்கப்படும் தெரியுமா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல ரசிக்கப்படுறார், சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். ஒரு கொம்யூனிச நாட்டிலே அண்டர் கிரவுண்ட்ல ஆராதிக்கிற இடத்துல இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது கடைசி காலம் என்றதை, கடைசி நிமிஷம் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எழுத்தில் அப்போஸ்தலர் 7:38 பார்த்தால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து வனாந்திரத்திலே வந்த இடத்திலேதான் சபை என்று அழைக்கப்படுகிறது. இதை கிரேக்க பதத்திலே பார்த்தால் எக்லிசியா அல்லது பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆமே, நாங்கள் ஒவ்வொருவரும் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? நாங்கள் ஒவ்வொருவரும் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆகவே நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 16:18 பேதுருவை பார்த்து, நீ பேதுருவா இருக்கிறாய், என் சபையை உன்மேல் கட்டுவேன். என் சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சபையை குறித்து நீங்க பார்க்கறன்னு சொன்ன புதிய ஏற்பாட்டிலே 24 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 இடங்களில் சபையை குறித்து பண்ணை அநேக காரியங்களே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து வெளிப்படுத்த 19:7 எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கு என்ன சொல்லப்படுகிறது?
நாம் சந்தோஷப்பட்டு கழிவுந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
சரி, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல. அப்ப அவர் மணவாளனாய் இந்த பூமிக்கு வர போகிறார். இத மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் தீபன் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவை ஆரம்பத்திலே பார்த்தால், ஆதிகாமத்திலே பார்த்தால், முதல் திருமணத்தை யார் செய்து வைத்தான்? தேவன். கடைசியில என்னத்தில் முடிய போகுது? சபை திருமணத்தில முடிய போகுது இல்லையா? மணவாட்டியை மணவாளன் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அங்கே ஆதாமுக்கு முதல் திருமணத்தை ஆண்டவரால் ஆதாமுக்கு ஏற்ற துணியை உருவாக்கி திருமணத்தை செய்து வைத்தார். அப்போதே சொல்லிட்டார், தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று. தாய் தப்பம் இல்லை அவைகளுக்கு, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், புதிய பாடல சொல்லியிருக்கார். சரி, ஆகவே இன்றைக்கு ஒரு சபையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து, ஒரு சபையை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் அந்த வெளிப்படுத்த புத்தகத்திலே, அந்த வெளிப்படுத்த புத்தகத்தை தானியேலுக்கு முத்திரை போடப்பட்ட புத்தகம், ஆனால் யோவானுக்கு பத்தம் தீவில வைத்து ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கார். ஆகவே எங்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை அந்த சபையை குறித்த காரியத்திலே ஒரு திறவுகோல் அல்லது கீவேர்ட் ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? முதலாம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 19:19.
நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் விளக்கு பின் சம்பவிக்கிறவைகளையும் எழுது.
கண்டவைகளையும்
இருக்கிறவைகளையும்
இருக்கிறவைகளையும்
இவைகளுக்கு பின்பு
இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போவதை குறித்தும் எழுது. அதான் அந்த ஏழு சபைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு சபையை குறித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஏழு என்று சொன்னால் ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது இல்லையா? ஒரு கிழமையில ஏழு வாரம். பழைய பாடலில் பார்த்தாலும் புதிய ஏழு என்று சொன்னால் ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஏழு சபைகளை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்த புத்தகத்திலே காரியங்களை, ஏழு சபைகளை குறித்து சொன்ன காரியத்திலே அது என்னென்ன சபை என்று பார்த்தால் அதுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வெளிப்படுத்த முதலாம் அதிகாரத்திலே பார்த்தால் அதுல சபைகளை குறித்து சொல்லப்பட்டது. ஏழு சபைகளுக்கு சொல்லுண்டு. எத்தனை? 11 வசனம் பாருங்கள்.
அல்வாவும் ஒமேக்காவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்காமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது.
ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பது. ஏழு சபைகளை குறித்து நீங்க பாக்குறேன்னு சொன்னால் இந்த புத்தக கடைசி புத்தக பாருங்க. இன்னைக்குதான் முதல் பாக்குறீங்களா? எல்லாம் முந்தி பார்த்துருக்கீங்களா? கடைசி புத்தகத்தில் பாருங்க, கடைசி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல ஒரு படம் போட்டிருக்கு, பவுல் அப்போஸ்தலனாகிய பிரயாணம் பண்ணின தேசங்கள். அதுல பாருங்க போட்டிருக்கு, இந்த சொன்ன சபை எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? எபேசு, எபேசு, சத்த, பெர்கமு, தியத்தீரா, பிலதெல்பியா, லவோதிக்கியா, எல்லா சபையை குறித்தும் இருக்கு இல்ல பாத்தீங்களா? ஏழு சபைகளை குறித்தும் அங்க போட்டிருக்கிறார். அப்ப அந்த சபைகளுக்கு தான் எழுத சொல்லி பத்தொந்தியில வைத்து நீ இவைகளை கன்றவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து ஏழு சபைகளுக்கும் எழுது என்று சொல்லியிருக்கார். அது எங்களுக்கு இது வெளிப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரி, ஆகவே இந்த ஏழு சபைகளுக்கும் தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்த்தால், ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? எப்படி? சபைக்கு ஒரு விதமாய், சத்திய சபைக்கு ஒரு விதமாய், பிலதெல்பிய சபைக்கு ஒரு விதம், ஒவ்வொரு விதமாய் அவர் காரியங்களை சொல்லியிருக்கிறார். முதல் முதல் வசனங்களே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை பார்க்கறதுக்கு முதல் இந்த முதலாம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தலே 9 வசனத்தை வாசி பாருங்கள்.
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவ பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த சத்தத்தை கேட்டாய், நீ இங்க பத்மிலிருந்து எல்லா சபைகளையும் குறித்து நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ என்ன நோக்கி பார். யோவான சொல்றார், என்ன போய் சத்தத்தை கேட்டு அவன் விழுந்துடுறான் அப்படியே. அப்போ என்ன நோக்கி பார் என்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கு பன்னெண்டாம் வசனத்தை வாசியுங்கள்.
அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் குறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது.
சரி, இந்த இவ்வளவுல சொன்ன காரியத்தை தான் அவர் ஏழு சபைக்கும் சொல்லியிருக்கார். பாருங்கள், அந்த ஏழு சபைக்கு சொல்ற காரியத்தை பார்க்க போறோம். ஆகவே எக்கால சத்தம் பண்ற பெரிதான சபையை பார்த்த என்னை பார்த்த போது ஏழு சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனா ஏழு சபைகளும் நிறைவை பற்றி சொல்லியிருக்கார். ஆனால் ஐந்து சபைகளை குறைவுகளை பற்றி சொல்லியிருக்கார். ஏழு சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏழு சபைகள் நிறைவுகளை அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்து சபைகளே குறைவை குறித்து சொல்லப்பட்டது. ரெண்டு சபையை குறித்து குறைவு சொல்லப்படவில்லை இல்லையா. ஆகவே இன்றைக்கு ஒரு சபையை குறித்து பார்த்து அந்த சபையில் உள்ள காரியங்களை பார்த்து நான் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே முதலாவது தேவன் சொல்ற சபை எபேசு சபை. சரி, இந்த எபேசு சபையை குறித்து வேதத்திலே இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரையும் வாசிக்க போறோம். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல இருந்தால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம்.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கள் மத்தியிலே லாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும்
ிருக்கிறேன்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று
எழுது. சபையை குறித்து இந்த ஏழு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைவு குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது, குறைவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், இந்த வசனத்தில் இருந்து முதலாவது காரியத்தை பார்த்தால் ஒரு தூதனுக்கு எழுது என்று சொல்லப்பட்டது இல்லையா. அடுத்தது ஏழு குத்துவிளக்கு ஏழு சபைகளுக்கு எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் லவதிக சபையை பார்த்து அவர் சொல்லும் போது மூன்றாம் அதிகாரம் எடுக்கிறது, மூன்றாம் அதிகாரம் 20 வசனத்திலே இதோ வாசப்படுகின் என்று கட்டுகிறது. ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணி அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணான். இது கிருபையின் காலம் இல்லையா, பரிசுத்த ஆவியானவற்ற காலம். ஆகவேதான் அந்த காரியம் நடக்கிறது. அதுக்கு பிறகு கிருபை எடுபட்டு போகும் இந்த பூமியிலே, சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு கிருபை இந்த பூமியிலே இருக்காது. ஆகவே இது கிருபையின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அந்த சபையை குறித்த காரியத்தை பார்த்தால் முதலாவது அன்றைய ஏழு சபையின் நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவானுக்கு விழுது நீ கண்டவர்களையும் இருக்கிறவர்களையும் சம்பவிக்க போறதையும் எழுது. அப்ப அன்றைக்கு இருந்து எபேசு சபையில் இருந்த அன்றைக்கு இருந்த நிலைமையை குறித்து இந்த அன்றைய ஏழு சபைகளின் நிலையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது. அடுத்தது அவன் தனி மனிதனின் வாழ்வையும் சொன்னார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சொல்வது இன்று சபையின் நிலை. இதுதான் முக்கியமானது. இன்று இந்த சபையிலே நாங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறார். நான்காவது சொல்லுகிறார் சபை எங்கிருந்து இப்ப எங்கே இருக்கிறது, எங்கே வந்திருக்கிறது, முந்தி எங்கே இருந்தது இப்ப எங்கே வந்திருக்கிறது என்றால் நாலாம் வசனத்தை சொல்லிருக்கா, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பெயரிலே குறை. சரி, இந்த சபையின் தூதன் என்ற காரியத்தை குறித்து பார்த்தால் முதலாவது சொல்லுகிறது சபையின் தூதனுக்கு நீ எழுதப்படு, தனிப்பட்ட விதத்தில் சொல்லப்படுது. ஆனால் இளவசத்தில் பார்த்தால் ஆவியானவர் சபைகளுக்கு பன்மையில் வருது இல்லையா. முதலாவது தூதனுக்கு, கடைசியில் பார்த்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கிறவன். யாருக்கு காது இருக்கு கேட்குதா? விரும்புகிறேன் மல்கியாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம்.
ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்.
யார்? சேனையுடைய கர்த்தரின்
தூதன்.
தூதன் அப்ப இதுல வெளிப்படுத்தல் என்ன சொல்றது? எபேசு சபையின் தூதனுக்கு. அப்ப ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதனுக்கு சபையின் பொறுப்பா இருக்கிறவர்களுக்கு கூறப்பட்ட காரியம். சரி, இதுல உள்ள குறைகளை குறித்தும் நிறைவை குறித்தும் நாங்கள் பார்க்க போறோம் இல்லையா. வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்த்து சொன்னார், உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொருளாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யிரண்டு நீ கண்டறிந்திருக்கிறாய். அப்ப அதுல பார்த்தால் உன் கிரியையே அறிந்திருக்கிறேன். அவனுடைய கிரியத்தை தான் தேவன் பலனளிக்க பூமிக்கு வரப்போகிறான். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் அளிப்பார். அப்ப கிரியை எங்கள் வாழ்க்கையிலே முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப இதே சபையிலே அவர் சொல்லும்போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு எங்கள் சபையில உன் கிரியை என்ன? உன் கிரியை எப்படி இருக்கிறது? அதுதான் ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்த ரெண்டு ஏழிலே சபைகளுக்கு சொல்லதை காதுள்ளவன் கேட்கக்கலவன். அன்றைய சபையின் நிலை, இன்றைய சபையின் நிலை, சபையின் சரீரத்திலே நாம் இங்கே நிற்கிறோம் என்றே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே அப்போது கூறினது போல ஒவ்வொரு சபைக்கும் தேவன் ஒவ்வொரு விதமாக சொல்லி இருக்கிறார் இல்லையா. சரி, அந்த வசனத்தை பார்த்து நாம் கடந்து செல்வோம். வெளிப்பத்த இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசத்திலே நாங்கள் வாசித்தது என்ன சொல்லி இருக்குது? தூதன்கள் எழுத வேண்டிய ஏழு நட்சத்திரங்களை உடையவருக்கு சொல்லுகிறார். சரி, இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை முதலாம் பகுதியை வாசிங்க.
சிம்மினா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது.
எப்படி சொல்றார் சிமந்தா சபைக்கு ஆண்டவர்? எப்படி சொல்லுகிறார்? முந்தினவரும் பிந்தினவரும் மறித்து பிழைத்திருமக்களாக சதாகலம் ஜீவிக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்படுகிறது. சரி, ரெண்டு பன்னெண்டு.
பிர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது.
இருபுறமும் கருக்குள்ள பட்ட ஒரு ஏழு சபைக்கும் தேவன் ஒரே விதமாய் அவர் சொல்லவில்லை. அப்ப நம்ம முதல் வெளிப்படுத்த முதலாம் அதிகாரத்தில் வாசித்த அதே வசனங்கள்லாம் இங்கே வருகிறது. அப்ப இதுல அவர் பெருமூல சபைக்கு சொல்ற இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை உடையவர். ஏன்னா சிவன சபைக்கு அன்றைக்கு அது தேவையா இருந்தது. நமக்கு இன்றைக்கு இந்த ஏழு சபைகளும் சொல்லப்பட்ட காரியம் தேவை. அதுக்காக தான் நான் சொல்லுகிறேன். அடுத்த 2:18
தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது.
பாருங்க, இதை சொல்லுது, அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசம் உள்ள வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அவர் இருபுறமும் கற்றுக்கொள்ள பட்டயத்தை உடையவர். ஏழு குத்து விளக்கை ஏந்தி வைத்து இருக்கிறார். அக்னி ஜுவாலை கண்கள், முந்தினவரும் பிந்தவரும், இப்படியா இருக்கிற தேவன் நமக்கு இந்த சபைக்கு சொல்ற காரியங்களை நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 3 முதலாவசனம்,
சர்வ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது.
ஏழு நட்சத்திரங்களை உடையவர்
சொல்லுகிறதாவது.
சரி, 3:7
பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகியவர்
சொல்லுகிறதாவது. அப்ப இதுல என்ன சொல்றது, சத்தியம் எப்படி சொல்லுகிறது, எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகள் உடையவரும் ஒருவரும் பூட்டாது திறக்கிறவரும் ஆகிய சொல்லுகிறதாவது. பாருங்க, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏன் தேவன் இப்படி ஒவ்வொரு சபைக்கு சொன்னார்டா, அன்றைக்கு அந்தந்த சபை இருந்த நிலைமைகளை குறித்து சொன்னார். ஆனா இன்றைக்கு நாம் எல்லா சபைகளை குறித்த காரியத்திலும் தேவன் இப்படியா ஏழு சபைகள் என்னென்ன சொன்னாரோ அப்படியே தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். கடைசி 3:14
லவோதிக்காயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது.
உண்மையும் சத்தியமுள்ளவர் சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர்
சொல்லுகிறதாவது.
சரி, இந்த ஏழு சபைகளை குறித்தும் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டியமாயிருக்கிறேன், அக்னி ஜுவாலை கண்களாயிருக்கிறேன், பரிசுத்தராயிருக்கிறேன், ஏழு குத்துவிளக்கின் மத்தியிலே லாபுகிறவராயிருக்கிறேன், ஏழு நட்சத்திரங்களை உடையவராயிருக்கிறேன். இப்படி தேவன் சொல்றதுக்கு காரணம் என்னென்றால், சபை அன்றைக்கு இருந்த நிலைமை. ஆனால் இன்றைக்கு இந்த சபை இருக்கிற நிலைமை என்ன? தேவன் இப்படியா ஏழு சபைகளுக்கு சொன்னது போல எங்கள் மத்தியில இருக்கிறார். நாம் இப்படி இருக்கிறோம். அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்க, அக்னி ஜுவாலை கண்களா இருக்கிறார், எங்களை காண்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் தேவன் ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமான வெளிப்பாடை, உண்மையான அன்பையும் நிறைவையும் குறைவையும் கூறும். தாயின் அன்பில விட தாயின் அன்பில கூட கொஞ்சம் சுயநலம் இருக்கும். எப்படி தாயின் அன்பில சுயநலம் இருக்கும் என்று சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளைண்டா கொஞ்சம் கூட இதா வளர்ப்பார்கள், பொம்பளை பிள்ளைண்டா என்ன செய்வார்கள், கொஞ்சம் இதா வளர்ப்பு. இவன் எப்படியும் போறவள் தானே. நான் இப்ப வெளிநாள்ல பாக்குறேன், பொம்பளை பிள்ளையெல்லாம் தாயப்பன பாக்குது. ஆனா ஆம்பளை பிள்ளைண்டா வளர்ப்பாங்க, என்ன இவன் தான் என்ன பிற்காலத்துல என்ன வச்சு காப்பாற்றுவான், அதை உழைச்சி தருவான். இது ஒரு கொஞ்சம் சுயநலம் இருக்கும் தாய்கிட்ட. ஆனால் ஆண்டவருக்கு சபையை குறித்து அப்படி ஒன்றும் சுயநலம் இல்லை. ஆனால் சபை எல்லாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் அந்த சபையின் உள்ள நிறைவையும் அது குறைவையும் அவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உண்மையுள்ளவர். அவர் ஆண்டவரை சொல்லு உண்மையும் சத்தியம் உள்ளவர். சத்தியத்தை அப்படியே சொல்லியிருக்கார். தாவீது செய்த பாவத்தை குறித்து அப்படியே சொல்லியிருக்கிறார். மோசே செய்த பாவத்தை குறித்து அவன் கானான் தேசத்திலே போகாவிட்டதுக்கு சொல்லியிருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் சொன்னபடி அப்படியே நடந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவேதான் உண்மையான அன்பு ஆகவேதான் அவர் எங்கள் குறவில காண்கிறார். ஒரு தாய் தகப்பன்றிருந்தால், ஒரு தாய் பிள்ளை இடத்துல குறவிருந்தால் என்ன சொல்வார்? எப்படியாவது கூப்பிட்டு இந்த குறவை நிறைவாக்குறதுக்கு இதான் சொல்வார். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? சிரிச்சுப்பார். சில காரியங்களை சொல்லி பார்ப்பார், கேட்காட்டி சிரிச்சுப்பார். வேதம் சொல்வது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சரி, சபையிலே கிட்டத்தட்ட நான்கு விதமான மக்கள் இருக்கார். ஒரு சிறிய காரியத்தை சொல்லி நாம் சிகரம் செல்ல விரும்புகிறேன். சரி, என் முகத்தில் இதில் ஒரு வெள்ளையா இருக்கு, இவ்வளோ பட்டு இருக்கு. ஒருவர் வர்றார், வந்துட்டு சொல்றார், வந்து பார்த்துட்டு நின்றுட்டு போயிட்டார், கை நிறையில போயிட்டார், வச்சுக்கொள்ளுங்க. மற்றவர் வர்றார், மற்றவர் வந்து பார்த்துட்டு ஒரு அசட்டு திரிப்பு அண்டுட்டு ரசட்டு திருப்பி திரிச்சுட்டு போற. இன்னொருவர் வந்து சொல்றார், மூத்த பாரு, மூத்த கண்ணாடியில பார்த்து துடையும் என்று சொல்லுகிறார். இன்னொருவர் வந்து கிட்ட வந்து அந்த மதத்தில் என்ன இருக்கு, இது இருக்கு பிரதர், அதான் துடைக்கலாம். சரி, இந்த நான்கு பேர்ல ஆறு நல்லவர், கடைசியில வந்து துடைச்சவர் தான் நல்லவர் இல்லையா? முதல் வந்து பார்த்துட்டு கையிந்த வேல முத்து வீரில் போயிட்டு, ரெண்டாவது பார்த்துட்டு அசட்டு சிரிப்போடு போயிட்டேன், மூன்றாவது வந்து பார்த்துட்டு, நாலாவது வந்து துளைச்சிட்டேன். இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களா? நான் எல்லாரும் நாலாவதாக மாற வேண்டும். அத்தான் தெய்வ நேடு சபைகளுக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்லி தலைகிற சொல்ற காரியங்கள் நிறவையும் குறவையும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னார். அவர்கள் அந்த சபை திருந்த வேண்டும், கிட்டி சேர வேண்டும், தான் வரும்போது ஆச்சமாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்தான் அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஏழு சபைகளையும் குறித்து ஆரம்ப நிலையை குறித்து பார்த்தால் பெரிய அதிசயமா இருக்கும் இல்லையா? ஆரம்பத்திலே பார்த்தால் தெரியுது எங்க இருந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை எடுத்துக்கோங்க, இரண்டாம் அதிகாரம், அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 41 வாசிங்க.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்.
சரி, இப்ப திருப்பி 37 வாசிங்க.
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
36
ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான்.
பாருங்க, இதுதான் சாட்சி. எது சாட்சி? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சி. சாட்சி இருக்காங்கட வாழ்க்கையில். ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்ற காரியத்தில் இருந்து எங்களை இருக்கா? நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, இந்த வேதத்தில் என்ன தெரியாது எல்லாம் தெரியும். இதுதான் பெரிய ஆபத்து, இது பெரிய ஆபத்து. நாம் தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய பைபிள் வாசிக்கிறதில்லை, தேவனுடைய காரியத்தை கற்றுக்கொள்றதில்லை, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி பரியந்தம் நான் கற்றுக்கொள்ளலாயிருந்தேன். இது தெரியும், ஒரு ஊழியக்காரர் குறித்து பார்த்தால் அவருக்கால போய் நீ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்வார். இப்போ போதும் லைச்சர் ஒன்றும் இல்லை, விளக்க குளித்து விளக்கெல்லாம் ஊழியம் செய்து மறிக்க போகிறான், முழுவதுமா ஊழியம் செய்து மறிக்க போகிறான். அப்போது ஒரு வேதத்தை எடுத்து ஒரு எடுத்து விளக்க குளித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவரோட உதவி செய்கிறவர் கேட்டாராம், நீ என்ன செய்கிறேன் என்று. அவர் சொன்னாராம், தேவனுடைய வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்கோன்று பார்க்கிறேன். ஆகவே நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளவர்களா இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வதை நாங்கள் என்ன செய்கிறோம்? விடுகிறோம். வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? ஒரு கடைசி இப்பதான் எக்கச்சக்கமான மிதட்டுகள் இருக்கு வேதத்தை வாசிக்கிறது. ஒரு வருஷத்துல வாட்சி முடிக்கலாம், ரெண்டு வருஷத்துல மாசு முடிக்கலாம், அல்லது ஒரு வருஷத்துல ரெண்டு தரம் வாட்சி முடிக்கலாம். இப்படி அந்த இல்லாட்டி புதிய ஏற்பாட்டை ரெண்டு தரம், பழைய ஏற்பாட்டை ஒரு தரம் வாட்சி முடிக்கலாம். இத்தனையோ அட்டவணைகள் உண்டு. நாங்கள் ரசிக்கப்பட்ட புசில எங்களுக்கு கிடைக்கல, அது இப்ப இருக்கு. அதில் எடுத்து நீங்க வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும். இது ஆபத்து. நாம் தேவனுடைய காரியத்திலே தாழ்மை இல்லை. இயேசுவே தாழ்மை உள்ளவர். எடுக்க இல்லை, அந்த வசனத்தில் எடுக்கிற அநேக காரியங்கள் இருக்கும். தாழ்மை உள்ளவராயிருக்கார். ஆகவே தான் இது எப்படி என்று சொன்னால், ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை காட்டி நான் விரும்புகிறேன். இந்த ஆண்டவர் இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல நாலாம் வசனத்தில், நீ ஆதியிலே கொண்டு அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறைவுண்டு இல்லையா? அது எப்படி வருகிறது என்ற காரியத்தை குறித்து சிறிய வேதத்திலிருந்து ஒரு ரெண்டு பகுதியை காட்டி உங்களுக்கு கடன் செல்ல விரும்புகிறேன். யாசரா புஸ்தகம் 16 அதிகாரத்துக்கு வாருங்கள். யாசரா புஸ்தகம் 16 அதிகாரம் 31 வசனம். யாத்திராவும் 16 அதிகாரம் 31 வசனம்.
இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது.
இஸ்ரவேல் வம்சத்துக்கு அது என்னவா இருந்தது? மன்னா என்று பெயரிட்டார்கள். விதைக்கையில் அறுக்கையில் 40 வருடமாய் காணாந்த தேசத்தை போய் அந்த பயனை புசிக்கும் வரையும் மன்னா கொட்டி கொண்டே இருந்தது. காணவு பொறுக்கிறது, அதை கொண்டு வந்து வைத்து அரைச்சு சாப்பாடு செய்யறது. 6 நாள் 7 நாள் கேட்டதை சேர்க்க வேண்டும். மற்ற நாளில் சேர்த்து வச்சிங்கன்னா நாட்டம் எடுக்கும். பாருங்க, அது கொத்தமல்லி அளவாகவும் வெண்ணிறமா இருந்தது. அதன் நெசு என்னவா இருந்தது?
தேனிட்ட பணியாரம்.
தேனிட்ட பணியாரம். எத்தனை பேர் சாப்பிடுறீங்க தேனிட்ட பணியாரம்? என்ன டேஸ்ட் இல்லையா? இலங்கையில உண்மையான ஃப்ரெஷ் தேன்கூடில இருந்து தேனை எடுத்து அதை செய்த இது என்ன டேஸ்ட் தெரியுமா? நல்லது. அப்போ அவன் அன்றைக்கு அவளுக்கு மண்ணா அப்படி குட்டைக்கு எப்படி இருந்தது? அவளுக்கு தேனிட்ட பணியாரமா இருந்தது. ஆனா இதே மக்களுக்கு இந்த மண்ணா எப்படி போயிட்டது? எட்டாம் புஸ்தகம் 11 அதிகாரத்துக்கு பாருங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 8 புஸ்தகம் 11 அதிகாரம் 8 வசனம்.
ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது.
முதல் என்ன இருந்தது?
தேனிட்ட பணியாரம்.
தேனிட்ட பணியாரம். இப்ப
ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது.
என்ன டேஸ்டா? என்ன திருவர் குடிச்சிருக்கீங்க? என்ன குடிச்சிருக்கீங்களா? நாங்க படிக்கிற காலத்தில் அம்மா சொல்லுவா, எண்ணெய் குடிக்கிறது நான் குடிக்க மாட்டேன், அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்க என்னது? ஒலிவ. அது ஒலிவ எண்ணெய்னா இன்னும் திக்கூட. அப்ப என்ன செய்வார்? வெள்ளிக்கிழமையில முழு சைவ சாப்பாடு தான் இல்லையா? ஹிந்து. அப்ப சைவ சாப்பாடு செய்ய கத்தரிக்காய் கறி வைப்பா, நல்லா வதக்கி வச்சுட்டு இந்த வெள்ளைக்கறி நடுவில் பள்ளம் ஆக்கிட்டு அதுக்குள்ள 2-3 ஸ்பூன் தனியா நல்லெண்ணெயில எள்ளுல இடிச்சு புளிஞ்ச சரியான திறமான எண்ணெயை விட்டு சாப்பிட சொல்லுவா. சேர்த்து என்ன குடிக்க மாட்டான், அவ்வளவு கஷ்டம். ஆனா அதே போலதான் இன்றைக்கு எபேசு சபையிலே பார்த்தால், நீ ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரிலே குறைவுண்டு. ஆதியிலே இந்த இகளுக்கு எப்படி இருந்தது? மண்ணா கொட்டிட கொடைக்க தேனிட்ட பணியாரமா இருந்தது. இப்ப என்னவா வந்தது? புது ஒலிவ எண்ணெயாய் வந்தது. ஒரு வித்தியாசம் இல்ல, மண்ணாவில ஒரு மாற்றம் இல்ல. அன்றைக்கு கொட்டுப்பட்ட மண்ணாதான் 40 வருஷமா கொட்டுப்பட்டது. ஆனா அவர்களுக்கு என்ன பிடிச்சாது? இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எபேஸ் சபையில சொல்ற காரியங்களை பார்த்தா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு ஆய்ந்து என் பேரில் உனக்கு குறைவுண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் வந்து நான் உன் விளக்கத்தன்றை உடைத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு வைராக்கியமாக சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த மண்ணா இருந்தது போல இன்றைக்கு நிற்கிறாங்களும். ஆரம்பத்திலே கிறிஸ்தவர்கள் எவ்வளவு தேவனிடத்திலே காரியங்கள் அன்பா இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னொரு காரியம் எங்களுக்கு சாதாரணமா செய்கிற காரியம் இல்லையா? புதுசா லைசன்ஸ் எடுத்தா என்ன செய்வோம்? புதுசா லைசன்ஸ் எடுத்துட்டா என்ன செய்வோம்? சரியா பாப்போம், என்ன பெண்ணுக்கு நல்ல வடைய திரும்பி பார்ப்போம், இந்தியாவில் வலது பக்கம் திரும்பி பார்ப்போம், வலது பக்கம் கார்டு எடுக்கணும்னா வலது பக்கம் பார்த்து மெயில் கண்ணடியும் பார்த்து தான் சிக்னலை போட்டுட்டு எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இடது பக்கம் நாங்கள் எடுக்கிறோம் ஓவர் டேக் பண்றேன்னு சொன்னால் என்ன செய்வோம்? இடது பக்கம் பார்த்து ஒரு திரும்பி பார்த்து கண்ணடியும் பார்த்து தான் சிக்னல் போட்டு தான் எடுப்போம். சரி, ஒரு ஹவுஸ் பாட் வருது, என்ன செய்வீங்க? சாதாரண சட்டம் 300 மீட்டருக்கு முதல் சிக்னல் நீங்க போடணும் இல்லையா? அப்ப ஆரம்பத்தில் என்ன செய்வோம்? சில 300 மீட்டர்ல போட்டுருவோம், கூடுதலா 300 மீட்டர் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம்? சிக்னல் போட்டுருவோம் இல்லையா, திரும்புவோம். ஆனா கொஞ்ச நாள் ஓடி கையெல்லாம் படிஞ்சு இதண்டுட்டா என்ன செய்வோம்? அப்படி பாவம் எடுத்துட்டு ஒரு சிக்னல், அதே மாதிரி இடது பக்கம் எடுக்க ஒரு சிக்னல், 300 மீட்டர் வருதா, அது குறிச்சு கவலையே படுறேன். 50 மீட்டர் 25 மீட்டர் வரைக்கும் ஒரு சிக்னல் டக். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை போச்சு. ஆதியில என்ன செய்வோம்? சட்டத்தின்படி படித்தபடி எல்லாத்தையும் செய்வோம். ஆனா போக போக பழக பழக என்ன செய்கிறோம்? எல்லாம் பழக்கம் வந்த பிறகு என்ன செய்கிறோம்? சட்டத்தையும் ரூல்ஸையும் எல்லாத்தையும் விட்டுவிடும். இப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று என் பேரில் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. தேவனுடைய ஆண்டவர் ஆரம்பத்தில் இருந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஜெபிக்கிறது, தேவனுடைய வேதத்தை விரும்பி வாசிக்கிறது, தேனிட்ட பணியாரமா இருந்ததே இன்றைக்கு ஒளிவேணியா இருக்கிறதா இல்ல? வைவில வாசிக்கிறது இல்ல, இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜெபிச்சுட்டு வேதம் வாசிச்சுட்டு வர்றதா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவனாய் வாழ்றது முக்கியம் இல்ல, மற்ற 6 நாள் நீ கிறிஸ்தவனாய் வாழுகிறதா முக்கியம். அதை மறந்து போயாங்க. நான் வேலை செய்யற இடத்துல, பழகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்கே இருந்தாலும் நீ கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். ஆகவே எங்களை வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், அப்போ 2 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட ஆரம்பத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட போது அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து அப்போ 2 அதிகாரம் 42-44
அவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் கிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது.
44
விசுவாதிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள்.
இதுல பார்த்தால் இந்த 2 அதிகாரத்திலே 42 வசனத்தை குறித்து பார்த்தால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் என்னவா இருந்தார்கள்? ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் நாங்கள்? தேவனுடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்கலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாயிருந்தார்கள் ஆரம்பத்தில். ஆனா இன்றைக்கு எங்க இருந்து உறுதி? இப்போ சபைக்கு பார்த்தா ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஆரம்பத்திலே சபை இப்படி இருந்தது, உபதேசத்திலே அந்நியத்திலே அப்பம் பிக்கிறதிலே ஜெபத்திலே தேவ சமத்திலே உறுதியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உறுதி எப்படியா போயிட்டது? எதிர்மறையா போயிட்டு. நாலாம் அதிகாரம் 32-33 அங்க என்ன சொல்லப்பட்டது?
விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது.
எப்ப பூரண கிருபை வந்தது? பலமா சாட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்தார், பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், உறுதியா இருந்தார்கள். இதுல பார்த்தால் விசுவாசிகள் திரளான கூட்டத்தால் ஒரே இருதயம், என்ன இருந்தது? ஒரே இருதயம், ஒரே மனம் இருந்தது. ஒருவன் காரியங்கள் அன்றைய நடந்திருக்கு. அப்ப சொல்ற இரண்டாம் அதிகாரத்திலே குறித்து பார்த்தால் அங்கே பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு அப்ப சொல்ற 1:8 பார்த்தால் அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் 120 பேர் ஒருவரும் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். நிற்க முடியாம எல்லாருக்கும் இது ஆவியானவர் காலம், கிருபையின் காலம். ஆண்டவர் மன நோகோடு எவ்வளவு சபையின் நிலைமையை குறித்து மனநோகோடு உன் கிரியா இருந்திருக்கேன், பிரயாசத்தில் இருக்கேன், பொருளாளர்களை குறித்து நீ அப்போஸ்தலர்கள் இரண்டாவர்களை நீ குறித்து நீ அறிந்திருக்கிறாய். அது நல்லது, உண்மை. ஆனால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைந்து ஆரம்பத்திலே தேனிட்ட பணியாரமாக இருந்தது இப்ப ஒளிவெண்ணியாய் மாறிவிட்டது. ஆரம்பத்தில் இருந்த உறுதி இப்ப என்னவா மாறிவிட்டது? ஆரம்பத்தில் இருந்த ஒரே மனம், ஒரே ஐக்கியம், அந்த காரியங்கள் பலமாய் சாட்சி கொடுத்த காரியங்கள் எங்கே? தேவன் கேட்கிறார், எங்கே? கிட்டத்தட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து கிட்டத்தட்ட நான் அப்ப யோவான் கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேற்பட்டவராயிருந்தா இந்த காரியத்தை எழுதியிருக்கிறேன். அப்ப கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு உட்பட்ட காரியங்கள்லாம் இந்த சபையை குறித்து கனகாலம் செல்லல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 11 அப்போஸ்தலர்களை 12 காட்டி கொடுத்து 11 நிறுவித்து அவர்களுக்கு ஆசீர்வதி மறித்து உயிர்த்து இருந்து 40 நாள் அவருக்கு தரிசனமா அவர்களை பெல்லப்படுத்தி அவர் சென்றிருக்கிறார். அப்போதிருந்த காரியங்கள் எங்கே? உறுதி எங்கே? பலமா சாட்சி கொடுத்த காரியங்கள் எங்கே? மிக சபையின் நிலைமையை பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியிலிருந்து கதவை தட்டுகிறார். என்ற ஆண்டவர் வெளியில் நிற்கிறார். உறுதியும் சாட்சியும் ஒளிவேண்டியமாய் போனபடியா ஆண்டவர் ஆதியிலே கொண்டு அன்பை விட்டுவிட்டார் என்று உன் பேர் கூற வேண்டும். அழுகிறார், வேதனைப்படுகிறார். ஆகவேதான் வெளிப்படத்தில் திருப்பி எடுத்துக்கோ 2 அதிகாரத்தை. அது சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து பார்க்க வெளிப்படுத்தல் 2:2 சொல்லப்பட்ட காரியம் வாசித்த காரியம் வாசிங்க திருப்பி இருக்கு.
உன் கிரியைகளையும் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
பாருங்கள், இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 பிரியாசம், 2
பொறுமை,
கிரிய, அடுத்தது பொறுமை. 3 காரியங்கள் சொல்றது. சரி, எது கிரிய, எது பிரியாசம், எது பொறுமை என்ற காரியத்தை குறித்து வேதத்தில் உள்ள ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன கிரிய, என்ன பிரியாசம், என்ன பொறுமை என்ற காரியத்தை குறித்து இந்த வேதத்திலே, நான் வச்சிருக்க வேதத்தில் இருக்கு, நீங்க வச்சிருக்க வேதத்தில் இருக்கான்னு பாருங்க. ஒன்று தேசிக்க எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தேசிக்கள் 3 அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிச்சு பிறகு அந்த வசனத்தை வாசிப்போம். 7 வாசிங்க.
இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவரும் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள்.
நீங்க எப்படியா இருந்தீர்கள்? மாதிரியானீர்கள். எப்படி மாதிரியானீர்கள்? 2 வாசிங்க.
தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின்
பிரியாசத்தின் பார்த்தோம்.
உங்கள் விசுவாசத்தின்
கிரியை முதலாவது பார்த்தோம், கிரிய இல்லையா? அடுத்தது பிரியாசம், அடுத்தது பொறுமை. பாருங்க, முதல்ல சொல்லப்பட்டிருக்குது உன் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தினால் கிரியை வர வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்ப அன்பின் பிரயாசம், விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம். அடுத்து வாசி,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும்.
நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை பொறுமையா இருக்க வேண்டும். இன்னைக்கு எங்க இருக்கு அது? இல்ல, வேதத்தில் சொல்றது அவன் கனி நீடிய பொறுமை, அதுதான் இல்ல இன்னைக்கு. அப்ப இதுல பார்த்தால் விசுவாசத்தின் கிரிய, அன்பின் பிரயாசம், இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையின் பொறுமை எங்களுக்கு வேண்டும். அதான் மாதிரி. நீங்கள் எல்லா சபைகளுக்கும் மாதிரியானீர்கள். இது வேண்டும். இன்னுமா நீங்க எடுக்கத்தில் ஒன்று குறைஞ்ச 13:13 பொழுது, இப்பொழுது அன்பின், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவையில அன்பே பெரியது. அதான் ஆண்டவர் அன்பு குறித்து அங்க சொல்லப்பட்ட காரியம். ஆகவே தேவன், சரி, பிரயாசத்திலும் கிரியையிலும் பொறுமையிலும் தேவன் திருப்தியாவதில்லை, அன்பிலே தான் அவர் திருப்தியாகிறார். அன்பே பெரியது. அதை நீங்க எடுக்கத்தரு. ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இனிமா ரோமர் 10:17 பார்த்தால், அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தா ஹேரி, கேட்கிறதால, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதால். கேள்வி கேட்டா சில கேள்வி கேட்கறதுலே போயிடுவாங்க வாழ்க்கை. இது அப்படி இல்லை. இது கேர், இங்க வேணா இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாருங்க. கேட்கிறதால, தேவனுடைய வசனத்தினாலே அது வரும். சரி, விசுவாசத்தின் கிரியை என்ன சொல்லுங்க பாபா? விசுவாசம் கிரி என்று சொன்னால், இன்றைக்கு சாதாரணமாக நான் பாக ஒரு வாரம் சாதனா வந்து அவர் முதல் கதிரை எடுத்து அடுக்கிறார். அப்படியான ஊழியக்காரர்கள் சௌத்திரம் ஆசீர்வாதம். முதலில் வந்து சபையை திறந்து எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்துறார். சரி, இப்ப சபைக்கு 100 பேர் வரேன்னு சொன்னா என்ன செய்வோம்? 100 கதைதான் சரியா போடுவார்கள். ஆனா விசுவாசத்தின் கிரியை எப்படி என்று சொன்னால், அவர் தேவனுடைய காரியத்தை சரியாக அவர் மாதிரியாக செய்திருந்தார், விசுவாசத்தில் உறுதியா இருந்திருந்தார், அவர் என்ன செய்வார் என்று சொன்னார், 125 கதையை போடுவார். என்னன்னா, நான் சத்தியம் சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய காரியத்தை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு 125 பேர் வருவார்கள் என்று சொல்லி 25 கதையை கூட போடுவார். இதுதான் விசுவாசத்தின் கிரியை. சரி, அன்பின் பிரயாசம் என்ன? ஆதியாகம புஸ்தகத்தில் பார்த்தால் அங்கே சொன்ன வேதத்தில் எடுப்பிடுறேன். சேர்த்து நடக்கிற காரியத்தையும் வேதத்தில் உள்ள காரியத்தையும் நான் இப்போ அதுக்கு மிஞ்சி வெளியிலே போறதுக்கு அதிகமாக விரும்புகிறேன். சரி, இதென்ன அன்பின் பிரயாசம்? யாபோக்கு கொடுத்து தான் தெரியும். லாபத்தில் போகிறான், போய் என்ன செய்கிறான், நீ வருமானம் இருந்தாலும் நீ சும்மா இருக்கக்கூடாது, வேலை செய்யும்னு சொல்லி அவர் தன் ஆடுகளை மேய்க்க கொடுக்கிறான். அப்போது ராகேலை இணைத்து அவன் 7 வருடங்கள் அவனுக்காக வேலை செய்தான். ஆனால் 7 வருஷம் அவனுக்கு என்னவா போச்சு? அது அவன் 20 வசனத்திலே பார்த்தால் அது கொஞ்ச நாளா போயிச்சு. 7 வருஷம் என்னத்துல? ராகவன் மேல் வச்சிருந்த அன்பு என்ன நடந்தது? 7 வருஷம் கொஞ்ச நாளா போச்சு. அப்படி என்று சொன்னா இங்க ஜெயத்தில் வச்சிருக்க அன்பு எப்படி இருக்கு? ஆதியில கொண்டு அன்பை விட்டுதான் போனா என்று சொல்லியிருக்க. அன்பு எப்படி இருக்கிறது? கொஞ்ச நாளாக தோன்று அன்பின் கிரியை. சரி, கணவன் வேலை செய்து விட்டு விருந்து வர்ற இன்னொரு குடும்பத்தில் நடக்கிற காரியம், கணவன் வேலைக்கு போயிட்டு வார, ஓகே, எட்டு மணித்தாலும் இல்ல பத்து மணித்தாலும் பன்னெண்டு மணித்தாலும் வேலை செய்யிட்டு வரும்போது புதுக்க கல்யாணம் முடிச்சிருந்தா என்ன செய்வார்கள்? ஒரு வரைக்கும் அவருக்கு பிரியமான என்ன தெரியும், டீயை போட்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார்கள். தான் எல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வலிக்கிட்டு தயார் அனுப்பார். அதே நேரத்தில் அவ மிகவும் பிரயாசப்பட்டு அன்பினால் தன் கணவன் மேல் வைத்த அன்பினால் என்ன செய்வார்? அவருக்கு விருப்பமான சாப்பாடு எல்லாம் செய்து எல்லாம் போட்டு ரெடியா எல்லாம் வச்சுட்டு தயாராக இருப்பான் இல்லையா? இருக்கும்போது நல்ல பாயாசம் காய்ச்சி இல்லையா, இந்த பாயாசம் குடிக்கிறா நீங்க இந்தியாவுக்கு போகணும் இல்லையா? இந்த மாட்டையும் வரும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன், அங்க போகணும், அங்க எத்தனை விதமான பாயாசம் குடிக்கலாம், அநேக விதமான பாயாசம் கிட்ட இருக்கு. நாங்க இப்ப இலங்கை தேசிய ஜெர்மனில் பார்த்தா ஒரே விதமான கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும், ஆனா அங்க போனா இத்தனை விதமான பாயாசங்களை குடிக்கலாம் இல்லையா? ஆனா போப்பறார்கள சரி, இவ்வளவு செய்து அவர் எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் மேசல வச்சுட்டு தயாரா இருக்கிறார். வந்த உடனே என்ன செய்வா? வந்த உடனே டீயை கொடுத்து இதென்று போட்டு ஓகே சாப்பாடு எல்லாத்தையும் செய்து செய்வா. ஆனா என்ன செய்வா? கொஞ்ச நாள் போக 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 என்ன நடக்கும்? அவருக்கு விருப்பமானதெல்லாம் மனத்தில கணக்கா மினக்கட்டை எல்லாம் செய்து மேசல வச்சுட்டு போய் என்ன செய்வா? பெட்ல படுத்துருவா, பெட்ல படுத்துருவா. படுத்துன்னா அவர் வருவார் களைச்சி போய், என்னடாப்பா முந்தி வரைக்கும் டீயோட ஆயத்தமா இருப்பாங்க, எல்லாம் வலிக்கிட்டு தயார் அனுப்பாங்க, வரவேற்பாங்க, சாப்பாடு எல்லாம் போட்டு தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இப்ப அவர் வந்து களைச்சி போய் தண்டபாடுல போய் எல்லாத்தையும் போய் செய்து போட்டு போய் சாப்பிட குந்தினா அவர் சொல்ல, அவருக்கு வாப்பா சாப்பிடும் என்று கேட்டா என்ன சொல்ல? எல்லாம் மேசையில போட்டு வச்சிருக்கு, எல்லாத்தையும் போட்டு சாப்பிடும். இன்னொரு சாதாரண தமிழ்ல சொல்லட்டா, எல்லாம் பொங்கி வச்சிருக்கு, சாப்பிட்றண்டா சாப்பிட்டு தொலை. அன்பின் கிரி. அங்க யாக்கோப்புக்கு ஏழு வருஷம் கொஞ்ச நாளா போச்சு, ஆனா இவையில் கல்யாணம் முடிச்ச புதுசுல இருந்தது அன்பு. இப்ப என்ன நடந்தது? எல்லாம் பொங்கு வச்சிருக்கு, சாப்பிட்டு தொலை. ஆனா அதை விட நீங்க சாதாரண ஒரு கீரைக்கரை, உங்களால முடியல இல்ல கஷ்டம் வருத்தம் என்று சொன்னா, சாதாரண ஒரு கீரைக்கரை இல்ல வெந்திய குழம்பு, இலங்கையில இப்ப கஷ்டப்பட்ட வெந்திய குழம்பு வைத்தாவது பக்கத்துல இருந்து இதை போடுங்க இதை போடுங்க பராமரிச்சு பராமரிக்கிறதுல அதுதான் அன்பின் கிரியே இருக்கும். இப்படியா நாம் இயேசுவுக்கு ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டு கூட கூடாண்டு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார் என்ன சொன்னால், என் சரீரத்தை சுட்டறிக்கை கொடுத்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் பழைய ஏற்பாடை நன்கு கற்றவர், நல்ல தேர்ந்தவர், கமலியம் பாத்திலிருந்து கற்றவர். அவர் எழுதுகிறார், என் சரீரத்தை சுட்டறிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்ல, நியாதியில கொண்டு அன்பை விட்ட விளக்கு தன்னை முறிச்சு போடுவார். சரி, கிரியை பார்த்திருக்கிறோம், அன்பை பார்த்திருக்கிறோம், யாக்கோபு மூலம் சாப்பாடு கொடுக்கிற காரியத்தை குறித்து. அடுத்த பொறுமையை குறித்து கொஞ்சம் பார்ப்போமா? இல்ல, ஒரு பரசாலி வருகிறார், நல்ல பொடி பில்லர் ஒரு ஆள் வருகிறார், வந்து ஒரு சாதாரண ஆளுக்கு அடிச்சுட்டார். அடிச்சா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? திருப்பி அடிக்க இல்லாதவருக்கு என்ன? அவர் பரசாலி, அப்ப என்ன செய்வோம்? பல்ல கடிச்சு கொண்டு பொருள் உன்ன பாக்குற அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? இல்லையா? உன்னை இப்ப ஒரு நாளைக்கு வரட்டும், நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லு. சரி, துன்பம் வந்தால் என்ன செய்வோம்? நாங்க தான் அனுபவிக்கிறோம். கஷ்டம் வந்தா நாங்க தான் அனுபவிக்கிறோம். பெருக்கம் வந்தா நாங்க தான் அனுபவிக்கிறோம். சரி, ஒரு நாய் உங்களுக்கு அடிச்சுட்டு என்ன செய்வீங்க? நீங்க திருப்பி நாயை கடிக்கலாமா? பொறுமை தானே இருக்கோம். இப்ப நாய் உங்களை கடிச்சிட்டு நீங்க நாயை கடிக்கலாது, ஏதாவது பெலசாலி அடிக்கிறார், இவருக்கு அடிக்கலாது, கள்ள கடிச்சிட்டு பேசிட்டு போக வேண்டியதான். ஆனா இங்க என்ன நடக்குது? நாயை கடிச்சிட்டு என்ன செய்யறது? இனி அதுக்கேற்ற வைத்தியங்கள் நாங்க செய்ய வேணும். நாயை நாங்க கடிக்கவே இயலாது. ஆகவே பொறுமையா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையிலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று தெசலோனிக்கே புத்தகத்திலே நாங்கள் வாசித்தோம். துன்பங்கள், பாடுங்கள், வரும் காரியத்தை குறித்து நம்பிக்கையிலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும். வரும் காரியம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. அதை குறித்து நம்பிக்கையாய் நாம் தேவரிடத்தை ஆதியில வைத்த அன்பு கூட திரும்பவும் நாங்கள் வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஜபத்தில் உறுதியா இருக்க வேண்டும். சாட்சி கொடுக்கிறதில உறுதியா இருக்க வேண்டும். அன்பிலே நாங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். கிரியையிலே நாங்கள் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். பொறுமையா இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், அதை குறித்து நம்பிக்கையிலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும் என்றால் உபத்திரவத்தில் துதி கன மகிமை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆகவேதான் உங்கள் நிமித்தம் பொய்யா சொல்வாளானால் சந்தோஷமாய் களி கூறுங்கள், பரலோகத்திலே பலன் நீதியா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இந்த வெளிப்படுத்தல் முடிவுக்கு வருகிறோம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்துக்கு வாருங்கள். 6 மாசம்.
நான் வெறுக்கிற நிக்குலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு.
சரி, ஆண்டவர் சொல்லுற பாருங்க, முதல் எல்லாம் உன் பிரயாசத்தை பார்த்திருக்கிறேன், உன் கிரியலை பார்த்திருக்கிறேன், உன் பொறுமையை பார்த்திருக்கிறேன், அப்பசுரல் தங்களை அப்பசுரல் இல்லாத சொல்லுகிற பொய்யர்கள் குறித்து அறிந்திருக்கிறேன். ஆனால் சாய்த்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். எல்லா காரியத்தையும் நீ பிரயாசப்பட அறிஞ்சு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டு அன்பை விட்டு விட்டா என்று குறையுண்டு என்று சொல்லிட்டு நீ இன்னிலமையிலிருந்து விளைவாய்ந்து மனம் திரும்பி ஆதி செய்த கிரிகளை செய்வாய், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உள்ளத்து வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டத்தை அதிலிருந்து நீக்கி போடுவேன்னு சொல்றேன். நான் வெறுக்கிற நிக்கிலோ மாசத்திலே நீயும் வெறுக்கிறாய். அது என்ன நிக்கிலோ மாசம்? அது என்ன நிக்கிலாய் மாதம்? மாதம் ஆசாரியர்களையும் மற்றவர்களையும் வேறு பிரித்தான். இது இன்றைக்கு இருக்கிற கட்டளிக்கு சபையில் இருக்கிறது. ஆசாரிகளும் மற்றவர்களையும் வேறு பிரி என்ன சொன்னால், அந்த எருசலேம் வந்து எரிக்க வைக்க போற கதையை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? முதல் 6 ஆசாரியன், அடுத்தது லேவியன், அடுத்தது சமாரி. அப்ப ஆச்சாரிய மற்றவர்களை குறித்து என்னது பிரிச்சு வச்சிருக்கிறது, ஒதுக்கி வச்சிருக்கிறது. இது கத்தோலிக்க மத குறித்து கத்தோலிக்க சபையில நீங்க பார்த்தால் இன்றைக்கு இருக்கிறார் பிஷப்புகள், இதுகள், போப்பாண்டவர், பெரிய காரியங்கள். அப்ப அந்த வெறுக்கிற காரியத்தை குறித்து நீ வெறுக்கிற, இது உன்னத்தில் உண்டு, நிறைவை சொல்ற உள்ளத்தில் உண்டு. சரி, கடைசியாக அவர் சொல்ற காரியம் 2 அதிகாரம் 7 வாசிங்க.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
சரி, ஆவியானவர் முதலாவது தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. இங்க சொல்லுகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு. யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? எபேசு சபை இல்லையா? எபேசு சபை என்ன தனியா எழுதி கீழே வரைக்கும் ஆவியான சபைகளுக்கு என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கு தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் தான் அவன் சொல்லுகிறார். சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அவன் தேவனுடைய பரசு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுத்தேன். அது என்ன ஜீவ விருட்சத்தின் கனி? ஆதியாபுஸ்தலத்துக்கு போக வேண்டும் அப்படின்றார். ஆதியாபுஸ்தல போனால் அங்கே ஆதாம் உபலை உருவாக்கி, சரியா, எல்லா மரஞ்செடிகளையும் உருவாக்கி ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட வேணாம்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதனால் அவ என்ன செய்யறாள்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து சாகாமல் இருக்காதபடி இவர்கள் பாவம் செய்யினால் ஏதன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டப்படுகிறார்கள். சுடரொளி பட்டயம் அங்கே வைக்கப்பட்டது. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை யாருமே புசிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதுல என்ன சொல்றார்? ஜெயம் கொள்ளுகிறவனே வேணும். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்ற ஜெயம் கொள்ளுகிறவனே வேணும். எபேசு சபைக்கு மாத்திரம் இல்ல, சபைகளுக்கு ஆண்டவர் சொல்ற ஜெயம் கொள்ளுகிறவனே வேணும். உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறவன், பாவத்தை ஜெயம் கொள்ளுகிறவன், இந்த உலக காரியங்களை விட்டு தேவனுக்காய் ஆதியிலே கொண்டு தன்மை நீ செலுத்தி ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருந்தால் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் ஏவாள் புசிக்காதபடி பூட்டின அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் புசிக்க கொடுப்பார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ளுகிறவளாய் மாற வேண்டும். இங்க ஆதியாம் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை எடுத்து 22, 23, 24 பார்த்தா அங்கே சொல்லப்பட்டு. அப்ப எத்தனை பேருக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விருப்பம்? எல்லாம் தேனிட்ட பணியார மாதிரியா, அல்லது ஒழுவணியா இருக்கிறதா, இல்லது லைசன்ஸ் எடுத்த புதுசுல 300-400 மீட்டருக்கு மேல சிக்னல் போடுறது அங்கால பாக்குறது, இப்ப ஒரு சிக்னல் போறோமா? அன்பின் கிரியை இருக்கிறதா? விசுவாசத்தின் கிரியை இருக்கிறதா? அன்பின் பிரயாசம் இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று என் பேரிலே உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, குறைவுண்டு, குறைவுண்டு. ஆண்டவர் மிகவும் வருந்துறார். அன்பே பெரியது. அன்பு எனக்குறவிட்டால், அப்போ சொல்லப்படுற அன்பு எனக்குறவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் பூச்சியம், நான் பட்ட பிரயாசம் விருதா, அன்பின் கிரியை விருதா, பொறுமை இருந்தது விருதா, அன்பு வேண்டும். ஆகவே தெய்வ சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், கிரியை வேண்டும், பிரியாசம் வேண்டும், பொறுமை வேண்டும், அதே நேரத்தில் தேவனுடைய மேல் உள்ள அன்பு அன்றைய போல ஆதியிலே கொண்டிருந்த அன்பை போல இன்றைக்கும் வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு போல தேனிட்ட பணியாரம் ஒளிவேணியாக மாறக்கூடாது. நாம் அப்படியால் மாற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த தெய்வ சபையில இருந்து குறவிகள் அதன் நிறவையும் குறித்து பார்த்தோம். ஆனா ஆண்டவர் கவலைப்படுறது அன்பு. ஆவியானவர் சபைக்களுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கணவன். சிவசமத்தில் எல்லாருமாய் ஒளிமி நிற்போமா?